சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 3.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை பிரார்த்தித்து இன்றைக்கு 3வது வகுப்புக்குள்ளே நுழைகிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற நூலை முறைப்படியாக படிக்க வேண்டும் என்பதற்காக உரையாசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவர்களுடைய வழிப்படுத்தலே அந்த நூலுக்குள்ளே மெல்ல மெல்ல நுழைந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சைவம் பக்தி மார்க்கம் அறிவு மார்க்கம் என்கின்ற இரண்டு பகுதிகளை உட்கொண்டது. பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நூல்களை தோத்திர நூல்கள் என்றும் அறிவு மார்க்கத்திலே இருக்கிற நூல்களை சாத்திர நூல்கள் என்றும் பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள் என்பது பற்றி நான் முன்னமே உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாங்கள் அறிவு மார்க்கமான சாத்திர நூலை படிக்க இருக்கிறோம். அப்படியானால் பக்தி மார்க்கம் நமக்குரியது இல்லையா என்ற கேள்விக்கு இடமில்லை. அறிவு மார்க்கம் கூட பக்தி மார்க்கத்திலே தான் சென்று முடியும். பக்தி மார்க்கம் அறிவு மார்க்கத்தை உட்படுத்தி நிற்கும். ஆகவே இரண்டுமே நமக்குரியதுதான் என்பதிலே நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். இந்த அறிவு மார்க்கம் சொல்லுகிற 14 நூல்களை நம்முடைய சித்தாந்த நூல்களாக தொகுத்திருக்கிறார்கள். அதிலே மூல நூலாக அல்லது முதல் நூலாக கருதப்படுவது மெய்கண்ட சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம் என்கின்ற நூலைத்தான் நாம் மூல நூலாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மெய்கண்ட தேவரைத்தான் முதல் குருவாக பின்னாலே வந்த எல்லோரும் போற்றுகிறார்கள். மெய்கண்ட தேவருக்கு முன்பாகவே இரண்டு நூல்கள் வெளிவந்தது பற்றி சொல்லியிருக்கிறேன். மெய்கண்ட தேவரிலே இருந்துதான் சித்தாந்த நூல்கள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. அந்த அமைப்பிலே மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதத்திற்கு பின்னாக 12 நூல்கள் போனால் 11 நூல்கள் வகுக்கப்படுகிறது. அந்த 11 நூல்களிலே லகுவான நூலாக இலகுவாக என்று சொல்வது அடிப்படைகளை மட்டுமே தெளிவாக விளங்கப்படுத்துகிற நூலாக இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் அமைந்திருக்கிறது என்பது பற்றி நாங்கள் முன்னமே பார்த்தோம். திருவதிகை வனவாசகம் கடந்த தேவர் என்கின்றவர் மெய்கண்ட தேவருடைய மாணாக்கர், அருணந்தி சிவாச்சாரியாரோடு உடன் மாணாக்கராக இருந்தவர் இந்த நூலை ஏற்றியிருக்கிறார். 54 வெண்பாக்களை கொண்டது. காப்பு செய்யுள் ஒன்று போக 53 செய்யுள்கள் இந்த நூலிலே உள்ளன. இந்த நூலிலே கடவுள் வாழ்த்தாக இருக்கிற அந்த விநாயகர் வணக்கத்தை முதல் நூலாக நாங்கள் முதல் வகுப்பிலே படித்து முடித்திருக்கிறோம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய பின்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியில் வைப்பாம் என்பது அந்த முதல் பாடல். நம்முடைய தத்துவ நூல்கள் எல்லாமே சித்தாந்த தத்துவ நூல்கள் எல்லாமே சைவ சித்தாந்த தத்துவ நூல்கள் எல்லாமே சிவாகமங்களிலே இருந்து பெறப்பட்ட ஞான செய்திகளை அடிப்படையாக கொண்டவை. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், ஆகம நூல்கள் தான் சிவாகம நூல்கள் தான் சரியை கிரியை போன்ற வழிபாட்டு நெறியையும் நெறி செய்கின்றன, யோகம் ஞானம் போன்றவற்றையும் நெறி செய்கின்றன. அதனாலே ஞான மார்க்கமாக எழும்பக்கூடியதாகிய இந்த கேள்வி இந்த தத்துவ நூல்களினுடைய அடிப்படையாக மூல நூலாக இருப்பது ஆகம நூல்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலேதான் சொல்லுகிறார் வன்மை தரும் ஆகம நூல் என்று தொடங்குகிறார். வேதத்தின் அதற்கு அவர்கள் உரை செய்கிற பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் வேதமும் கிரியா மார்க்கம் ஞானா மார்க்கம் என்று ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அது பற்றிய செய்திகள் பல உண்டு. வேதத்திலேயும் கிரியை பகுதியும் உண்டு, ஞான பகுதியும் உண்டு. காஞ்சி பெரியவர் எழுதுகிற பொழுது எழுதுவார் என்றால் அது எங்களுடைய சமயத்தினுடைய ஒரு தனித்தொகுதி. கிரியா மார்க்கத்தையும் ஏற்றுக்கொண்டு ஞானா மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். இது என்ன, இதுல என்ன புதுமை இருக்கிறது என்று கேட்டால், கிரியா மார்க்கத்துக்கு ஞான மார்க்கம் முற்றாக மாறுபட்டு நிற்கும். ஞான மார்க்கத்துக்கு கிரியா மார்க்கம் முற்றாக மாறுபட்டு நிற்கும். ஆனாலும் இரண்டையும் நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்கிறது. கிரியைகளிலே என்னென்ன செய்ய வேண்டும், இப்படி ஒழுங்குகள் பேண வேண்டும் என்கின்ற பகுதிகள் தான் வேதத்தினுடைய முதற் பகுதிகளாக வருகிற பகுதிகள். பின்னாலே வேதங்களே கிரியைகளை நையாண்டி செய்கின்றன என்று பெரியவர் எழுதுகிறார். கிரியா மார்க்கத்திலே நின்று, அதாவது இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும், பொதுவாக நாங்கள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைதான் போக வேண்டும், இன்ன திசை பார்த்து கும்பிட வேண்டும், இப்படி விழுந்து கும்பிட வேண்டும் என்று சில சட்டங்கள் வைத்திருக்கிறோம் அல்லவா. ஞான மார்க்கத்துக்கு போன உடனே அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. அது செய்கிறது ஒரு 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 குழந்தை பிள்ளையினுடைய வேலை கூட ஆகிவிடுகிறது. நர்சரி படிக்கிற மாணவர்கள் இந்த விரலிலே கையிலே மூன்று விரலடு, இந்த கையிலே ரெண்டு விரலடு என்று வைத்து மூன்று நாலு ஐந்து என்று கூட்டுவது என்பது ஒரு முறை. மேல்கல்விக்கு போன உடனே அது ஒரு விளையாட்டாக இதெல்லாம் இப்படிப்பு முறையாய் என்று இருக்கும். ஆனால் இந்த ஆரம்ப கல்வி நிலையிலே இருந்து வளர்ந்தால்தான் மேல்கல்விக்கு போகலாம். ஆகவே ஆரம்ப கல்வியும் தேவைதான். ஆரம்ப கல்வி சிறந்தது என்று சொல்லி அதிலேயே நின்று விடவும் முடியாது, மேல்கல்விக்கு போக வேண்டும். ஆகவே மேல்கல்வியும் தேவைதான். அதனாலேதான் பெரியவர் சொல்கிறார், கிரியா மார்க்கத்தையும் நம் நம்முடைய வேதம் ஏற்றுக்கொள்கிறது, ஞான மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்றாலும் கூட ரெண்டும் தேவையினுடைய அவசியம் கருதி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வேதங்களினுடைய ஆகமங் வேதங்களினுடைய ஞான மார்க்கம் சொல்லுகிற பகுதியை ஆகமங்கள் அப்படியே உள்வாங்குகின்றன. சிவாகமங்கள் உள்வாங்கி அதை அடி அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய தத்துவ பகுதிகளை ஆகமங்கள் விதிக்கின்றன. இதுல என்ன விஷயம் என்று கேட்டால், அந்த ஆகமங்கள் விரித்த தத்துவ பகுதியைத்தான் நம்முடைய தத்துவ நூலாசிரியர்கள் ஆகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் தத்துவ நூல்களை விரிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தத்துவ நூல்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது ஆகம நூல்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த கடவுள் வாழ்த்திலே சொல்கிறார், வன்மை தரு என்று தொடங்குகிற பொழுது ஆகம வேதங்களுடைய ஞான மார்க்கம் தருகின்ற ஞானப்பகுதியை எடுத்து விளக்கம் செய்கிற ஆகம நூல் என்று இதற்கு பொருள் சொல்லுவார்கள். ஆகவே வன்மை தரு ஆகம நூல் எந்த பொருள், அந்த ஆகம நூல்கள் எப்படி தத்துவ நூல்களை தத்துவ ஞானத்தை வைத்திருக்கிறதோ அதற்கு மாறுபடாமல் இந்த நூலை சொல்ல எனக்கு அருள் செய் என்று விநாயகர் பெருமானை வேண்டுகிறார் மனவாசகங்கள் இந்த தேவர். அந்த பொருளை நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். இந்த பொருள் வலுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய, ஆகம நூலுக்கு மாறுபடாமல் இந்த உண்மை விளக்கம் தர வேண்டும் என்று அவர் பிரார்த்திக்கிறார் என்றால் உண்மை விளக்கம் அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகம நூலுக்கு முரண்படாமல், ஆகமம் தருகிற ஞான மார்க்கத்துக்கு முரண்படாமல் இந்த நூல் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உரை செய்வதற்கு விநாயகருடைய அருளை வேண்டுகிறார். அதிலே நாங்கள் அடுத்த பாடலுக்கு ஆசிரியர் நூலுக்குள்ளே நுழைகிறார். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீ நீதான் கேட்டு அருள் என்பதுதான் இரண்டாவது பாட்டு. அதிலே பொய்காட்டி பொய்யை அகற்றுவதற்காக பொய்யை காட்டுகிறார். பிறகு அந்த காட்டப்பட்ட பொய்யை அகற்றுகிறார். பிறகு சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற மூன்றாகவும் இருந்து இறைவன் அருள் செய்கிற தன்மையை காட்டுவதற்காக போது ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் என்று சொல்லுகிறார். போதம் என்று அதிலே அறிவு, அடுத்தது ஆனந்தம், அடுத்தது மெய். அதாவது சத் சித் ஆனந்தம், சத் என்பது உள்பொருள், சித் என்பது அறிவு பொருள், ஆனந்தம் என்பது ஆனந்தமயமான பொருள். இந்த மூன்றையும் இந்த வார்த்தைகளுக்குள்ளே கொண்டு வந்து பொருத்துகிறார். போது ஆனந்த பொருளாம் மெய், போது என்பது அறிவு, ஆனந்தம் என்ற வார்த்தையே வருகிறது, மெய் என்பது உள்பொருள் என்பதை உணர்த்துகிறது. ஆகவே சத் சித் ஆனந்தம் என்கின்ற சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்ற இறைவா மெய்கண்டாய் என்று மெய்கண்டரை விழிப்பது போல குருவை கடவுளாகவே நினைத்து இறைவனையே விழிக்கிறார். மெய்கண்டாய் விண்ணப்பம், நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்கிறார், பொய்காட்டா மெய்யா என்கிறார். எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்த இடத்துல இருந்துதான் நாங்கள் படிக்க தொடங்க வேணும் என்று நினைக்கிறேன்.
ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. பொய்காட்டா வினை தராத மெய்யா உடம்பை, அதாவது அருள் உடம்பை உடையவரே. திருவெண்ணை வித்த திருவெண்ணை வித்தகா திருவெண்ணை நல்லூரில் எழுந்தருளி உள்ள ஞான தேசிகரே, ஐயா ஐயனே சுத்தவினா திரு அருளோடு ஒன்றாய் நிற்பதாகிய சுத்த நிலையை தலைப்படுவதற்கு விரும்பி அடியேன் கேட்கும் சில வினாக்களை. நீதான் கேட்டருள் உமது திருச்செவியில் ஏற்றருளி அவற்றிற்கு விடை கூறி அருள வேண்டும்.
சரி, இப்போ இந்த பாடலிலே நாங்கள் ரெண்டு வரி ஏற்கனவே விளங்கி முடித்து விட்டோம், விளங்கி முடித்து விட்டோம் என்று விளங்க ஆரம்பித்து விட்டோம். பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். போதானந்த பொருளும் போதானந்த பொருளாம் மெய் என்பது சச்சிதானந்த ரூபமான இறைவா என்பது விளங்கப்படுத்தி விட்டேன். இப்ப அடுத்ததாக சொல்லுகிறார், பொய்காட்டா மெய்யா என்பதற்கு தான் இங்கே விளக்கம் எடுத்துகிறார். இந்த இடத்திலே கொஞ்சம் நூலுக்கு வெளியிலே நாம் போய் வர வேண்டி இருக்கிறது. இங்கே மெய் என்பது உடம்பு, அது உங்களுக்கு தெரியும். இந்த உடம்பு என்பதிலே ரொம்ப நாம சைவ சமயத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு இருக்கக்கூடியதாகிய உடம்பு. இவர் இப்போ குருவினுடைய உடம்பை சொல்லுது, குருவை விழிக்கிற பொழுது பொய்காட்டாமையா என்று விழிக்கிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, நமக்கு ஒரு உடம்பு இருக்கிறது, அது போல இறைவனுக்கும் ஒரு படிவம் வைத்திருக்கிறோம். எல்லா ரூபங்களுக்கும் ஒரு படிவம் வைத்திருக்கிறோம். அப்படியானால் கேள்வி எங்கே எழும்புகிறது என்றால், நம்முடைய வடிவமும் இறைவனுடைய வடிவமும் ஒன்றா? கோயிலே வடிவங்கள் வைத்து கும்பிடுகிறோமே, அப்படியானால் எம்முடைய வடிவமும் கோயிலில் இருக்கக்கூடிய இறை வடிவங்களும் ஒன்றா என்பதுதான் கேள்வி. இந்த இறைவனுடைய வடிவமும் நம்முடைய வடிவமும் ஒன்றா என்பதை அறிவதற்கு முன்பாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வடிவம் என்பது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? இது முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. ஏற்கனவே ஓரளவு உங்களுக்கு அது தெரிந்திருக்கிறது. நமக்கு வடிவம் என்பது மாயையினுடைய உபகாரம். நாங்கள் உள்ளே என்னும் ஓரளவு உங்களுக்கு முன்னமே இது பற்றி ஒரு அறிமுகம் சொல்லி இருக்கிறேன் திருக்குறள் வகுப்பிலே என்றபடியால் தான் நான் மாயை என்றே தொடங்குகிறேன். அடுத்த பாட்டிலே அது விளங்கப்படுத்தப்பட போகிறது. நம்முடைய உடம்பு என்பது மாயையினுடைய உபகாரம். மாயை எதற்கு உபகாரம் செய்கிறது என்றால், ஆணவத்தினாலே நாங்கள் வினையை சம்பாதித்திருக்கிறோம். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆணவம் நம்மை வினைவயப்படுத்துகிறது. அது 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 ரொம்ப நுட்பமான விஷயம். வினை எங்கே ஆரம்பிக்கிறது, மூல வினை எது என்பது பற்றியெல்லாம் இடையிடையே வருகிற பொழுது பேசிக்கொள்வோம். ஆரம்பத்திலே நான் ஒரு விளக்கத்துக்காக சொல்வது திரும்பத்தான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்தாலும் சொல்கிறேன். இந்த பாடம் அப்படி திரும்ப திரும்ப கேட்டு படிக்க வேண்டிய பாடம் என்றபடியால் தான் அப்படி சொல்லுகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வினை ஆணவம் உயிரை பற்றுகிறது. இது ஒரு ஒரு அடிப்படை. மூன்று பொருள் என்று சொன்னேன், பதி, பசு, பாசம். பதி என்பது கடவுள், பசு என்பது ஆன்மா, பாசம் என்பது வினைகள். இந்த வினைகள் மூவகையாக பிரிக்கப்படுகின்றன. பிறகு அது ஐந்தாக அந்தாக சொல்வார்கள். அந்த மூன்று என்னவென்றால் ஆணவம், கண்மம், மாயை. இதிலே ஆணவம் தான் மூல வினை என்று சொல்லப்படுகிறது. அந்த அடுத்த பாடலே அவர் விளக்கப்படுத்த போகிறார். இந்த ஆணவம் உயிரை பற்றுகிறது. அதுக்கு இருள், இருள் மலம் என்று, மூலமலம் என்று அதுக்கு பல பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். முதல் உயிரை பாதிக்கிறதாகிய மலம் ஆணவ மலம் தான். இந்த ஆணவ மலம் என்ன செய்கிறது என்றால் உயிரை பற்றுகிறது. ஒரு புறம் இறைவன் இருக்கிறான், ஒரு புறம் மரம் இருக்கிறது, நடுவிலே ஆன்மா நிற்கிறது. இந்த ஆன்மா ஆணவத்தின் பயப்பட்டு போகிறது. ஏனென்றால் அது என்ன காரணம் என்றால், அது ஆன்மாவுக்கு இருக்கக்கூடியதாக பிழைகளின் மேலான நாட்டம் ஆன்மாவை இறைவன் பால் சேர்க்காமல் மலத்தின் பால் சேர்த்து விடுகிறது. உண்மையிலே உயிர்கள் இறைவன் பால் சேர வேண்டியவை. ஏனென்றால் உயிருக்கு உறவானது இறைவன் தான். இறைவன் அறிவு பொருள், உயிரும் அறிவு பொருள். மலத்துக்கு அறிவில்லை. இந்த அறிவு பொருளாக இருக்கிற காரணத்தினாலே இறைவனுக்கும் உயிருக்கும் இடையிலே உறவு உண்டு. ஆனால் அந்த உறவை பேணி இறைவனிடம் சேராமல் உயிர் அந்த உறவை இறைவனை விட்டு மலத்திடம் போய் சேர்ந்து விடுகிறது. எப்போது சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்திருக்கிறது என்று ஒரு சொற்பிரயோகம் வைத்திருக்கிற. அனாதி என்றால் ஆதி அற்ற காலத்திலேயே தொடக்கத்துக்கும் முன்பே சேர்ந்து விடுகிறது என்பது அதற்கான விளக்கம். அது எங்களவிலே அந்த விளக்கத்தை இப்பொழுது வைத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் முடிவு கண்டு நகர முடியாது. அங்கங்கே சில விஷயங்களை ஒரு எல்லையிலே நிறுத்தி கொண்டு போனால்தான் பிறகு அது போக போக வெளிக்கும். இது பதில் சொல்ல தெரியாமல் அப்புறம் போங்கள் என்று சொல்லுகிற முறை அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே தெரிந்தால்தான் மேலே போகலாம். மேலே போக இதற்கான பதில் தானாக நமக்கு வரப்போகிறது. அப்போ இந்த ஆன்மா எப்போ ஆணவத்தை சேர்ந்தது என்றால் அனாதியே சேர்ந்து விட்டது. அப்படி சேர்ந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழக்கிறது. ஆணவம் உயிரை பற்றி 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 முழுமையாக பற்றி விடுகிறது. நம் தத்துவம் சொல்லுகிற விஷயம் இதுதான். அப்படி ஆணவத்தின் பயம் முற்றாக ஆணவம் பற்றுகிற பொழுது ஆணவத்துக்கு அது அறிவில்லை, அது இருள் தன்மை கொண்டது. அந்த ஆணவத்திடம் உயிர் முற்றாக அம்பிடுகிற பொழுது என்னாகிறது என்று கேட்டால் முற்று முழுதாக ஆணவத்திடம் தன்னை ஒப்படைத்து ஆன்மா தனக்கு இருக்கக்கூடிய சிற்றறிவையும் இழந்து போய் எப்படி ஆணவம் அறிவில்லாத ஒரு பொருளோ அதுபோல தானும் ஆகிவிடுகிறது. இதைத்தான் ஆன்மாவினுடைய கேவல நிலை என்று சொல்வார்கள். ஆரம்பத்திலே கொஞ்சம் அதாவது அதற்கு விளக்கம் நீங்கள் காண்றதென்றால் ஒரு அறையிலே வெளிச்சம் இருக்கிறது, ஒரு அறையிலே இருட்டு இருக்கிறது. அந்த இருட்டை நோக்கி நகர்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருட்டுக்குள்ளே போய் போய் உள்ளே அம்பிட்ட பிறகு ஒளிக்குள்ளே திரும்பி வர்ற பாதை மறந்து போய்விடுகிறோம். இரவுக்குள்ளேயே அம்பிட்டு போய் ஒன்றுமே தெரியாமல் அசைவற்ற ஒரு நிலை உருவாகிறது. அந்த நிலையை நம்முடைய தத்துவத்திலே பாடான நிலை என்று சொல்வார்கள். பாடானம் என்றால் கல், ஒரு கல்லு போல ஆன்மா ஆகிவிடுகிறது. இப்பொழுது இந்த வினை எங்கே பிறக்கிறது என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு காட்டுகிறேன். என்ன செய்யும் என்றால் இருளுக்குள்ளே அம்பிட்ட பிறகு தானாகத்தான் விரும்பி போனது, போய் அகப்பட்டு விட்டது. இப்ப குடிகாரர்கள் குடிக்க தொடங்குகிற பொழுது தாங்களாகத்தான் விரும்பி குடிக்க தொடங்குகிறார்கள். பிறகு ஒரு எல்லையிலே அதுல இருந்து மீள முடியாமல் அவர்களே வருந்துவார்கள். வீட்டிலே பிள்ளைகள் அல மனைவியல ஐயோ இது வெளியில வர வேணும் என்றுதான் நினைக்கிறேன், வர முடியாமல் இருக்கிறது என்று அவர்கள் வருந்துவது போல இந்த ஆன்மாவும் உயிர் இந்த மலவயப்பட்டு மலவயப்பட்டு இறுகி 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 தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் அது அறிவு பொருள் அல்லவா, இயக்கம் நின்றுவிடும். ஆனால் அறிவு அறிவினுடைய செயல் ஒரு ஒரு துளியளவாவது இருக்கும் அல்லவா, அது என்ன நினைக்கும், இருளிலே இருந்து மீள வேண்டும். இந்த இருளுக்குள்ளே அகப்பட்ட நான் பழையபடி இருளிலே இருந்து மீள வேண்டும் என்று ஒரு விருப்பு உண்டாகும். அந்த இருளிலே ஒரு வெறுப்பு உண்டாகும். இந்த விருப்பு வெறுப்பைத்தான் மூலகன்மம் என்று சில பேர் சொல்கிறார்கள். இதை நான் முற்றுமுழுதாக சில மூலகன்மம் என்பது வேறு இருக்கிறது, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இருளுக்குள்ளே அகப்பட்ட ஆன்மா வெளியிலே வர வேண்டும் என்று விருப்பப்பட அதுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று வெறுப்பு உண்டாக அந்த விருப்பு வெறுப்பு இப்போதைக்கு மூலகன்மம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்த ஆன்மாவுக்கு பற்றி நான் இன்னொரு செய்தி நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்க வேண்டும், சொல்லவில்லை. இந்த மூன்றினுடைய விடயங்கள் சொல்லுகிற பொழுது இறை என்பது என்றும் ஒன்றுதான். இந்த நான் சொல்லுகிறோமே பதி, பதி ஒன்றுதான். சித்தாந்தம் பார்க்கிற பொழுது பதி ஒன்றுதான், அதிலே வேறுபாடு இல்லை. அந்த உண்மை தெரிந்து விட்டால் இந்த சமய வேதங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். அதுதான் கம்பர் சொன்னார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயா. ஆக பிறகு இத்தனை ரூபங்கள் இருக்கிறதே என்றால் அது நம்முடைய வழிபாட்டு நிலை நிலையாலே உருவானவையே தவிர இறைவனுக்கு ஒன்றுதான், கலவென்றுரைக்கும் கலவேயாம் என்கிறார் கம்பர். அப்போ ஒன்றாக இறைவன் எப்பொழுதும் ஒன்று. அடுத்தது பசு என்று சொல்லுகிற ஆன்மாக்கள் எத்தனை என்று கேட்டால் எண்ணிறந்தவை என்கிறார். அது வார்த்தைகளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமானவை. எண்ணுக்குள்ள எண்ணிறந்தவை என்றால் எண்ணுக்குள்ளே அடங்காதவை என்று அர்த்தம். ஆகவே அது கணக்கு பார்க்க முடியாது, அவ்வளவு ஆன்மாக்கள் இருக்கிறது. ஏனென்றால் சில பேர் ஒரு கேள்வி கேட்பார்கள், ஆன்மாக்கள் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அனுபவம் பெற்று முக்தி அடைந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது இந்த ஆன்மாக்கள் முழுவதும் முக்தி அடையும் என்று கேள்வி கேட்பார்கள். எந்த தத்துவத்துக்குள்ளே நுழைந்துட்டாலே புத்தி கூர்மைப்பட்டு இப்படி குறுப்பு கல்விதான் அதிகம் வந்து கொண்டிருக்கும். அந்த படித்த பாடத்தை படிப்போம் என்பதற்கு பதிலாக கட்டிடம் பண்ண நினைக்கிற அந்த நிலை தானாக வளர்ந்து கொண்டிருக்கும். அப்ப கேட்பார்கள், இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் முக்தியடைந்து முடியும், முக்தியடைந்து முடிந்தால் இறைவனுடைய ஐந்தொழில் நின்று விடுமா, ஐந்தொழில் நடனம் நின்று விடுமா என்று கேட்பார்கள். அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், ஆன்மாவினுடைய தொகை இவ்வளவுதான் என்று வகுத்தால்தான் அங்கு அதற்கான சாத்தியம் நிகழும். ஆன்மாவினுடைய தொகை எத்தனை என்று சொல்ல முடியாதது என்று சொன்னபடியால் ஆன்மாக்கள் புறந்திறந்து 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 முத்தியடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆன்மாக்கள் நிறைய இருக்கிறபடியால் அதுக்கு முடிவு வராது. ஆகவே இறைவனுடைய ஐந்தொழில் என்றைக்கும் நடந்து கொண்டிருக்கும், ஐந்தொழில் நடனம் நடந்து கொண்டிருக்கும் என்பது அதற்கு பதிலாகும். இப்போ ஆன்மா மலவயப்பட்டு விருப்பு வெறுப்பு உண்டாகி நிற்கிறது. மலம் மூன்று என்று அதை வகுத்து விட்டார்கள். அதை சொல்லிவிட்டேன், பசு சொல்லிவிட்டேன், பாசம். பாசம் மூன்று, ஆணவம் கண்மம் மாயை, அது பிறகு மெல்ல விரிகிறது. ஆணவம் கண்மம் மாயை என்பது அடிப்படையிலே மூன்று. இப்பொழுது கேள்வி என்னவென்று கேட்டால், இந்த ஆன்மா ஆன்மாவை மலம் பற்றி அது மலம் பற்றியதாலே வெறுப்பும் தங்க வேண்டும் என்று விருப்பம் உண்டாகிறது என்று சொன்னேனே, அப்படியானால் எல்லா ஆன்மாவுக்கும் பிறக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கிறது, அதுதான் முதல் வினை என்றால் தோன்றுகிற உயிர்கள் எல்லாம் ஒரே வடிவிலே அல்லவா தோன்றியிருக்க வேண்டும். வினை என்பது விருப்பு, அதிலே விருப்பு வெறுப்பு எல்லா உயிருக்கும் மலத்திலே விருப்பம் வெறுப்பு ஏற்பட்டு விடுதலையிலே விருப்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த விருப்பு வெறுப்பு தான் வினை என்றால் வினைதான் பிறவிக்கு அடிப்படை. அப்படியானால் எல்லா உயிரும் ஒரு மாதிரி தோன்ற வேண்டும் என்றால் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்றால், அந்த விருப்பு வெறுப்பு ஆன்மாவினுடைய அறிவு வெளிச்சத்திற்கேற்ப வேறுபடும். அது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தன்மையோடு வேறுபட்டு இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொருவருடைய வடிவங்கள், தோற்றங்கள், இயல்புகள், வாழ்வுகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. எல்லாருக்குமான இது ஒரே நிலையிலே இருக்காது. நாம் சொல்வதுண்டு, பஞ்சபூதத்தினாலேதான் உடம்பு அமைகிறது. அப்படின்னா பஞ்சபூதத்தில் அமைகிற எல்லாருடைய உடம்பும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் இருக்காது. வினைக்கேற்ப உடம்பு, அந்த உடம்பிலே பஞ்சபூதங்களுடைய கலவை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு ஒரு தசம் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம், நம்முடைய கணக்கு அறிவை வைத்துக் கொண்டு ஒரு தசம் ஒன்று பஞ்சபூதத்திலே மாறினாலும் வடிவம் மாறும். அதனால்தான் நாம் எல்லோரும் ஒரே மாதிரி பெரும்பாலும் இருப்பதில்லை. இது ஒரு அடிப்படை. அப்போ இந்த வினை விருப்பு வெறுப்பு என்பது வேறுபட்டு வேறுபட்டு இருப்பதால் ஒவ்வொரு உயிரும் வேறுபட்டான பிறவிகளை அடைகின்றன. இங்கேதான் பிறவி தொடங்குகிறது, வினையின் காரணமாக பிறவி. வினையின் காரணமாக வினைக்கும் பிறவிக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இறைவன் என்ன செய்கிறான் என்றால், அவன் நடுநிலையானவன், நீதியானவன். அவன் என்ன செய்வான் என்றால், ஒரு உயிர் தானாக வினை தேடிக்கொண்டால் அந்த வினையை தானாக முடிக்க வேண்டும். அதற்குள்ளே இறைவன் தலையிடக்கூடாது என்பது அடிப்படை. பக்தி மார்க்கத்திலே இது பற்றிய ஒரு சின்ன விமர்சனம் உண்டு, இப்போது வேண்டாம், அது நாங்கள் பிறகு பார்ப்போம். நீ தேடிய வினையை நீயேதான் அனுபவித்து முடிக்க வேண்டும். உனக்கு என்று ஒரு வினையை நீ தேடிக்கொண்டால், நீ ஒருவனை ஒரு அடி அடிக்கிறாய் என்றால், அந்த அடிக்கான பதில் எப்பொழுது உனக்கு விழுகிறதோ அன்றுதான் அந்த வினை முடியும். அந்த அடி திரும்பி விழுகிற பொழுது அது பற்றிய உனக்கு வெறுப்பு உண்டானால் திருப்பி ஒரு புது வினை உண்டாகிவிடும். ஆகவே வெறுப்பு வெறுப்பில்லாமல் வினையை எப்பொழுது அனுபவிக்க முடியுமோ அன்றைக்குத்தான் வினை, நாம் அனுபவிக்கிற வினை ஒவ்வொன்றாக தீருகிறது. இதுதான் நிலை. இப்பொழுது ஆன்மா வினையை தேடிக்கொண்டது, பிறவிக்குள்ளே வருகிறது, இன்னும் வரவில்லை, அதை நிற்கிறது. இந்த வினை காரணமாக வினை வந்து விட்டது, இந்த மலவயப்பாட்டிலே வெறுப்பு உண்டாகிறது. ஆகவே ஆன்மாவுக்கு இறைவன் உதவி செய்வானே தவிர அது செய்த வினையை அவன் நீக்க மாட்டான். இது நம் சித்தாந்தம் சொல்லுகிற ஒரு உண்மை. என்ன உதவி செய்வான் என்றால், அதுவாக வினையை நீக்கி கொண்டு வெளியிலே வருவதற்கு துணை புரிய போகிறான் இறைவன். ஒரு நல்ல ஆசிரியருடைய, நல்ல பெற்றோருடைய பொறுப்பு இதுதான். நீ மாணவனை வெளியே கொண்டுடக்கூடாது. பிள்ளைகளை நீ பிடித்துக் கொண்டு வந்து வெளியிலே விட்டால் அது ஆயுள் முழுவதும் நீ தான் பிடித்துக் கொண்டு வர வேண்டும். இப்ப நம் பெரியவருடைய பொறுப்பு என்னவென்றால், தானாக வெளிவரக்கூடிய, தானாக ஆற்றல் பெறக்கூடிய பாதையை காட்டிவிட்டால் அவனாக வெளிவந்து விடுவான். அதுதான் நியாயமான. குதிரையை கொண்டு போய் தண்ணி காட்ட வேண்டுமே தவிர தண்ணி பறிக்கக்கூடாது. இறைவனும் அந்த காரியத்தை தான் செய்வான். எப்படி செய்வான் என்று கேட்டால், அது மலத்திலே இருந்து வெளியிலே வர வேண்டும். மலத்திலே இருந்தபடியால் வினை வந்து விட்டது. வினையைத்தான் நாங்கள் கண்மம் என்கிறோம். கண்மம் வந்து விட்டது. இப்ப இந்த கண்மம் தொலைந்தால்தான் அது பழைய இயல்பு நிலையை பெற முடியும். கண்மம் தொலைந்தால்தான் ஆணவம் தொலையும். ஏனென்றால் ஆணவத்தாலே விளைந்ததுதான் கண்மம். கண்மம் தொலைந்தால் ஆணவம் தொலைந்துவிடும். கண்மம் தொலைவதற்கு என்ன வழி என்று கேட்டால், இறைவன் அதற்கு ஒரு உபகாரம் செய்கிறான். இந்த மூன்றாவது மலமாகிய மாயையை கொண்டு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாக மலமாக இருக்கக்கூடிய மாயையை கொண்டு இறைவன் ஒரு உபகாரம் செய்வான் என்னவென்றால், இந்த உயிர்கள் வினையை அனுபவிப்பதற்கான வழியை இறைவன் பகுத்து கொடுக்கிறான். இதுதான் அடிப்படை. அனுபவம் பற்றியது, அதனால் கண்மம் விளைந்தது. இனி கண்மத்தை நீக்கினால்தான் ஆணவம் நீக்க முடியும். ஆகவே இந்த கண்மத்தை நீக்குவதற்கு என்ன செய்வதென்றால் உயிர் செயல்பட வேண்டும். ஆனால் உயிரோ செயல்பட முடியாத நிலையிலே ஆணவத்தாலே கட்டுப்பட்டு போய் கிடக்கிறது. இப்ப இந்த நிலையிலே இறைவன் என்ன செய்வான் என்றால் உயிருக்கு ஒரு உபகாரம் செய்கிறான். அது கொஞ்சம் செயல்படுத்துகிற வகையிலே அந்த உயிரை தயார் பண்ணுகிறான். அதையும் எப்படி செயல்படக்கூடிய அந்த வினைக்கேற்ற செயல்படக்கூடிய வழியை கொடுப்பான். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்தால் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன் நான் மற்றவனைப் போல இல்லை, ஏன் மற்றவனைப் போல இல்லை என்றால், மற்றவனைப் போல உன் வினை இல்லை, அவன் வினைக்கேற்ப அவனுக்கு வாழ்வு உடம்பு எல்லாம் கிடைக்கிறது, என் வினைக்கேற்ப எனக்கு வாழ்வு உடம்பு எல்லாம் கிடைக்கிறது. ஆகவே இன்னொருவரை பார்த்து பொறாமைப்படவோ வேதனைப்படவோ நமக்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. ஆகவே நாம் நம்முடைய பிறவியை எடுக்க வேண்டும், நம் வினைக்கேற்ற பிறவியை. இறைவன் என்ன செய்கிறான் என்றால் மாயையிலே தத்துவங்களை உருவாக்குகிறான். அது 36 தத்துவங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலிலே அதை நாங்கள் படிக்க போகிறோம். மாயையிலே இருந்து 36 தத்துவங்கள். தத்துவங்கள் என்பது அது உண்மையிலே நாங்கள் பேசுகிற இந்த தத்துவம் என்பதற்கு இன்றைக்கு வைத்திருக்கிறோமே அர்த்தம். தத்துவம் என்பது அது புரியாமல் பேசுவது அல்லது ஏதோ அப்படி இதெல்லாம் பலருக்கு சொல்லுகிறார்களே, அதுவல்ல இங்கே சொல்லுகிற தத்துவம் என்ற வார்த்தையின் அர்த்தம். தத்துவம் என்பதற்கு சரியாக சொல்ல முடியாவிட்டாலும் ஒவ்வொரு இடம் இருப்பிடம் என்று வைத்துக் கொள்ளலாம். 36 இருப்பிடங்களை தாண்டி உயிரை கடவுள் அந்த 36 தத்துவ அமைப்புக்குள்ளே அமைக்கிறான். அந்த 36 தத்துவங்களும் மாயையிலே இருந்துதான் உருவாகின்றன. இதுதான் அடிப்படை. மாயையினுடைய உபகாரம் இங்கேதான் வருகிறது. ஆணவம் வந்துவிட்டது, கண்மம் வந்துவிட்டது. மாயையிலிருந்து என்ன செய்வான் என்றால் இறைவன், அதை அடுத்த பாடலே தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன், கணு கரண புவன போகம் என்கின்ற 4 உயிருக்கு கொடுக்கிறான். கணு என்பது உடம்பு, கரணம் என்பது அந்த உடம்பிலே பூட்டப்பட்டிருக்கிற கருவி, புவனம் என்பது அது வாழ கிடைத்த இடம், போகம் என்பது அந்த வாழ்வு அனுபவம். இதை புரிஞ்சு இந்த 4 இறைவன் மாயையிலே இருந்து இறைவன் உயிருக்கு உண்டாக்கி கொடுக்கிறான். கணு கரண புவன போகங்களை பெற்று அதை இயங்கக்கூடிய ஆயத்தப்படுத்தி இறைவன் விடுவான். அப்ப இந்த உயிர்கள் கனகரண புவன போகங்களை பெற்று இயங்க தொடங்கும். இயங்க தொடங்குகிற பொழுது என்ன ஆபத்து என்று கேட்டால், எந்த கண்மத்தை நீக்க வந்தனவோ அந்த உயிர்கள் கற்றோடு செயல்படுகிற பொழுது புது புது கண்மங்கள் விளைய ஆரம்பிக்கும். இது ஒரு பெரிய சங்கடம் உயிருக்கு ஏற்ப. அதாவது இறைவன் தந்தது இதுல இருந்து தப்பி வரட்டும் என்பதற்காக இதை வைத்துக் கொண்டே இவன் மாட்டிக்கொண்டிருப்பான், புள்ளியே மாட்டிக்கொண்டிருப்பான். புது புது வினை செய்கிற பொழுது அந்த வினையிலே விருப்பு உண்டாகிற பொழுது அந்த விருப்பு உண்டாகிற பொழுது அது வினையாக மாறிவிடும். ஒரு தந்தை பணக்கார பிள்ளைக்கு பணம் கொடுத்து அனுப்புகிறார். இதை வைத்து செலவழி என்று சொன்னால் அந்த பிள்ளை அதை வைத்தே வியாபாரம் பண்ணி இன்னும் புது பணம் சேர்த்து விடுகிறான். அது போன்றதுதான் நம்முடைய வினை அனுபவம். வினையை வைத்து வைத்து நாங்கள் புது வினைகளை உண்டாக்கி கொள்கிறோம். பிறகு இதுல எல்லாம் இருந்து ஆன்மா அனுபவப்பட ஒரு எல்லையிலே எப்படி இந்த மலங்கள்ல இருந்து இந்த வினையிலே இருந்து விடுபடுகிறது, மாயையிலே இருந்து விடுபடுகிறது என்பதை எல்லாம் அடுத்த பாடலிலே சொல்லப்படுகிறார். அப்ப நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கான இந்த உடம்பு என்பது நான் சொன்னேனே, நமக்கான இந்த உடம்பு நான் இப்ப சொன்னேன் அல்லவா, கணு கரண புவன போகம். இதிலே புவனமும் போகமும் நம் உடம்பை விட்டு அப்புறமாக நிற்கின்ற விஷயங்கள். தனுகரணம் என்பது நம்முடைய உடம்பும் அதிலே பூட்டப்பட்ட அறிவு கருவியும் செயற்கருவியும். இதுதான் எங்களுடைய மொத்த உடம்பு. அறிவுக்கருவியும் செயற்கருவியும் பூட்டப்பட்ட இதுதான் மொத்த உடம்பு. இந்த உடம்பு எதிலே இருந்து வந்தது என்றால் மாயையிலே இருந்து வந்தது. மாயை தான் எங்களுடைய உடம்பினுடைய அடிப்படை. இதே போலத்தானே இறைவனுக்கும் உடம்பு இருக்கிறது, 2 இருக்கிறது, 2 இருக்கிறது, 2 இருக்கிறது. அப்படித்தானே நாங்கள் ரூபங்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம். இந்த ரூபங்கள் எல்லாம் பொய்யா என்றால் இல்லை, மெய் என்கிறார்கள். ஆகமங்கள் அந்த ரூபங்களுக்கு எல்லாம் விதி சொல்லி இப்படி இப்படித்தான் இந்த ரூபங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றன. அப்படியானால் இறைவனுக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது அல்லவா, அப்படி இந்த வடிவத்தையும் மாயை தான் உருவாக்கியதா என்று கேட்டால், இறைவனுடைய வடிவம் மாயையால் உருவானதல்ல. இதை புரிந்து கொள்ள திருவாசகத்திலே ஒரு வரி வருகிறது, மிச்சதின்றியே விளைவு செய்யுவாய். இந்த பாடல் அப்படித்தான் தொடங்கும். மிச்சதின்றியே விளைவு செய்யுவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் கச்சு வாங்குவாய், வஞ்சகப் பெரும் புலையேனேனுனை பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்குரியனாக்கினாய், தான் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொளார் நானும் அங்கனே உடையநாதனே. நான் விரும்புகிற திருவாசக பாடல்ல இது ஒன்று. இறைவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த விச்சதின்றியே விளைவு செய்கிறாய். அதுக்கு பிறகு மிச்சம் சொல்லுறது இப்ப நாங்க படிக்கிற இடத்துக்கு தேவையில்லை, சும்மா அந்த பொருளுக்காக சொல்லுகிறேன். மிச்ச விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் பெற்று வாங்குவாய், மாயையிலிருந்து இதை எல்லாத்தையும் நீ தான் உண்டாக்குகிறாய், பிறகு நீ தான் இல்லாமல் பெற்று வாங்குவாய். வஞ்சகப் பெரும் புலையனேன் உனை உனது பிச்சனாக்கினாய், நான் வஞ்சகம் நிறைந்தவன் புலையத்தன்மை கொண்டவன் அப்படிப்பட்ட என்னை உன்னுடைய உன்னுடைய அண்ணனாக்கி விட்டாய், அது நீ செய்த கருணை. வஞ்சகப் பெரும் புலையனேன் உனை பிச்சனாயனை பிச்சனாக்கினாய், பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், ஒரு தகுதியும் இல்லாத என்பை உயர்ந்தவர்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விட்டாய், பெரிய அன்பர்களோடு என்னை சேர்த்து விட்டாய். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கு அந்த தகுதி இல்லை இறைவா, நீதான் என்னை பொறுத்தரல வேண்டும், ஏன் பொறுத்தரல வேண்டும் என்றால், அதுக்கு இறைவனுக்கு ஒரு உவமை சொல்லுகிறார். இறைவனுக்கு சொல்லி நீ என்னை தாங்க வேண்டிய கடமை உனக்கு, நான் கெட்டவன் தான், புள்ளியனையன் தான், பொய்யன் தான், ஆனால் பெரியவர்களோடு சேர்த்து விட்டாய், என்னை நீ தாங்கிக் கொள்ள வேணும் அதற்கு சொல்லுகிறார் என்றால், ஊர்வலுக்கிலே ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவன் ஒரு மாங்கண்டை வைத்து நடுகிறான், மாங்கண்டு ஒரு ஏதோ ஒரு பழக்கண்டை நடுகிறான், அது நல்ல கனி தரும் என்று எதிர்பார்த்து நடுகிறான். ஆனால் அந்த கனி வளர்ந்து புளிப்பழத்தை தருகிறது. உண்மையிலே புளிப்பழம் என்பதை நச்சுப்பழம் என்று சொல்வார்கள். நல்ல பழம் தரும் என்றிருந்தால் அந்த மரம் நச்சுப்பழங்களை விளைவிக்கிறது. இந்த வைத்த விவசாயி, இது நான் எதிர்த்து இனிப்பு பழம் தரும் என்றால் இது புளிப்பு பழம் தருகிறதே, ஆகவே இந்த மரத்தை வெட்டிவிட வேண்டியதுதான் என்று ஒரு நாளும் வெட்ட மாட்டான். இது நான் வளர்த்த மரமாயிட்டே ஒரு மூலையிலே நின்று விட்டு போகட்டும் என்று விட்டு விடுவானான். இது இயல்பு. தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் என்றால் கொல்ல மாட்டார்கள், உயர்ந்தவர்கள் அதை செய்யலாம். அது போலத்தான் நல்ல கணிதரும் என்று நீ என்னை படைத்தாய், நான் நச்சுக்கணிகளை தந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் நீ நல்ல விவசாயி அல்லவா, நான் தான் கெட்டவன், நீ நல்ல விவசாயி அல்லவா, நீ என்னை ஒரு நாளும் அழிக்க மாட்டாய், என்னை காப்பாற்றுவாய் என்று தன் நம்பிக்கையை சொல்லி இறைவனை தனக்கு சார்பாக இயங்கும்படி கேட்டுக்கொள்கிறான். தாம் வளர்ப்பதோ நச்சு மாமரம் ஆயினும் கொள கொளார் நானும் அங்கனே உடையனாதே, உன்னை பொறுத்திடவில்லை நானும் அப்படித்தான் என்கிறார்.